நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன்.
ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்தசயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர். பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர். திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பை. திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நேரம்மை காக்கவே. அகஸ்தியர் பாபாஜி பத்ரி சொருப சமாதி அடைந்த நேருடம் முழியவே, ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம். வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று மூன்று கேள்விகள் வந்திருந்தன, அதுவும் மூன்றும் காலையில் தான் வந்தது. இருப்பினும் அதற்கு முடிந்தளவு விடைகளை காண்போம் இன்றைய சத்சங்கத்தில். முதலாவது கேள்வி, ஒரு அன்பர் தன்னுடைய கருத்து பதிவாக தந்திருக்கின்றார். அது கேள்வி என்று சொல்ல முடியாது, தன்னுடைய உணர்வு நிலையை எழுதியிருந்தார். அதாவது, தான் இந்த கிரியா யோகத்தில் பயணம் செய்து இப்போது சைவ சித்தாந்த கருத்துக்களை மறைந்து வருகின்றேன். இப்போதுதான் எனக்கு புலப்படுகின்றது, அறிவில் மாத்திரமல்ல உணர்வில் கூட இந்த அன்பும் தொண்டும் என்ற இந்த ரெண்டு விடயமும் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்வில் அர்த்தமே இல்லை என்பது இப்போதுதான் தெரிகின்றது. அதை ஒரு அன்பை காட்ட வேண்டும், தொண்டை செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேனே தவிர, அது அந்த முக்கரணங்களாலும் உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதின் மகத்துவம் இப்போது நான் அதை செய்யும் போது உணர்ந்து கொண்டு வருகின்றேன். பெரிய அளவில் செய்கின்றேன் என்பது அல்ல, உலகியல் வாழ்வில் இருந்து கொண்டுதான் செய்கின்றேன். ஆனால் அந்த உணர்வு நிலை மிகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது என்று தன்னுடைய கருத்து பதிவை சக சாதகர்களுக்காக தான் பதிவு செய்கின்றேன். அதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது என்பதை எல்லோரும் ருசிக்கட்டும் என்று எழுதியிருக்கின்றார். மிகவும் அற்புதம், அதுதான் உண்மை. அன்பே சிவம், அது பரம்பொருளுடனானது. அதை விட அன்பே பாபாஜி, பாபாஜியே அன்பு என்றும் கிரியா யோகத்தில் பாபாஜி முழங்குகின்றார். ஆகவே இந்த அன்பு என்பது மிகவும் முக்கியம் என்று பல இடங்களில் பல கோணங்களில் பார்த்திருக்கின்றோம். இந்த அன்பரின் உள்ளுணர்வில் அவர் உணர்ந்த சிறிய விடயத்தை இன்று மீண்டும் அதை பார்ப்பதற்கு உந்தியுள்ளது அவருடைய கருத்து பதிவு மூலம். ஆகவே இந்த அன்பும் தொண்டும் மீண்டும் ஒருமுறை அலசுவோம். வேறு கோணத்தில் மிகவும் முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கைக்கன்றி இந்த அன்பர் பதிவு போட்டிருக்கின்றார். அதை எல்லோரும் சொல்லளவில் ஏற்றிருக்கின்றோம். ஆனால் உணர்வளவில் எத்தனை பேர் அதை ருசிக்கின்றோம் என்று இந்த அன்பர் சொன்னதை எங்களால் சொல்ல முடியாது. பெரும்பாலானவர்களும் அதில் அந்தளவு ருசியை எடுப்பதில்லை. அதற்கு காரணம் சொல்லளவில் தான் எல்லோரும் அதை செய்கின்றார்களே தவிர முக்கரணங்களாலும் செய்வதில்லை. அதுதான் அதற்குரிய காரணம். ஆனால் நிச்சயமாக இந்த ரெண்டு விடயத்திலும் அந்த ருசிப்புத்தன்மை என்று உலகியல் சொல்லி சொல்வது போல எவ்வளவு ஆனந்தம் இருக்கின்றது என்பதை நீங்கள் அதில் முழு மனதாக முழுமையாக ஈடுபட்டால்தான். முழு வாழ்க்கையையும் ஈடுபடச் சொல்லவில்லை, ஒரு சிறிய நேரத்தையாவது அதை அவதானித்து அதில் ஆத்மார்த்தமாக அதை செய்வீர்களாக இருந்தால் இந்த அன்பர் சொன்ன உணர்வை எல்லோருமே நாங்கள் உணரலாம். அதில் ஒருவிதமான வித்தியாசமும் இல்லை. ஆகவேதான் எங்களுடைய கிரியா யோகத்திலும் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி எப்போதும் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த அன்பையும் தொண்டையும் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்ப துன்பங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டிலும் நீங்கள் பயணித்தால்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்பதை இந்த அன்பர் பதிவு செய்திருந்தார் தன்னுடைய அனுபவம் மூலம். அதுவும் முழு அனுபவமும் இல்லை என்று போட்டிருக்கின்றார், சிறிய அனுபவத்தின் மூலம். ஆகவே அவர் சொன்னது போல அதை நாங்கள் எல்லோரும் ருசிக்க வேண்டும். முக்கியமாக சாதகர்கள் எல்லோரும் அதை அறிய வேண்டும். அதை ஆத்மார்த்தமாக உங்களுக்கு இயன்ற முறையில் அந்த அன்பையும் தொண்டையும் நீங்கள் வளர்க்க வேண்டும். அதன் மூலம் என்ன ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பது இந்த அன்பரின் கருத்திலிருந்து இந்த சத்சங்கத்தில் நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வோம். அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, எங்களுடைய 5 உடல் பயிற்சிகள் கிரியா யோகத்தில் மிகவும் உன்னதமானது என்று இன்னொரு சாதகர் குறிப்பு தருகின்றார். அதுவும் கருத்து பதிவாகத்தான் வந்திருக்கின்றது. அதை மீண்டும் முக்கரணங்களாலும் உணர்ந்து அந்த பயிற்சிகளை செய்யும் போதுதான் அதில் இன்னும் அதனுடைய ஊடுருவல் தனக்கு தெரிகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நிறைந்த மாதிரி இருக்கின்றது அதை செய்து முடிக்கும் போது என்று அவருடைய கருத்து பதிவு. இதெல்லாம் நாங்கள் பேசாத விடயமும் அல்ல, மற்ற சாதகர்கள் அதை செய்யாத விடயமும் அல்ல. எல்லோரும் செய்கின்றோம், எல்லோரும் பேசுகின்றோம். ஆனால் மீண்டும் இங்கு இந்த சத்சங்கத்தில் வலியுறுத்தப்படுவது முக்கரணங்களாலும் செய்ய வேண்டும் என்றால்தான் அந்த முழு உணர்வை நாங்கள் அந்த சிறிய நேரத்திலாவது பெறுவோம். இந்த பாபாஜியின் கிரியா யோகம் 5 உடலுக்கான யோகம் என்று தெரியும். எல்லாம் 5 ஆனது கை விரல்களுக்கு இணையானது என்று யோகி ராமையா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 5 உடல் உறைகளையும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவை 5 எங்கே இருக்கின்றன என்றால் எங்களுடைய தேக உடலில் உள்ளுறைகளாக இருக்கின்றன. எங்களுடைய உடலை மையமாக வைத்துத்தான் இந்த 5 உடல் உறைகளுக்குரிய பயிற்சி கிரியா யோகத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடலில் இருந்து இந்த பயிற்சியை செய்வதற்கு ஆகவே இந்த 5 உடல் உறை பயிற்சிகளும் இந்த உடலில் நடைபெறுகின்றது. இந்த உடல் என்ன என்பதை நாங்கள் சிறிது சிந்தித்து பார்த்தால் சைவ சித்தாந்தத்தில் சொன்ன அருளாளர்கள் சொன்ன கருத்தை வைத்து இது என்சான் உடம்பு. என்சான் உடம்பு என்று என்னத்தை சொல்கின்றோம் என்றால் எங்களுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. அதைவிட சூரியன், சந்திரன், ஆன்மா இந்த 5-8 சேர்ந்ததுதான் இந்த அட்டசித்தி என்று சொல்லப்படும் என்சான் உடம்பு. ஆகவே இந்த உடம்பில் நாங்கள் இவற்றை செய்கின்றோம். இந்த உடலில்தான் இந்த 5 உறைகளும் உண்டு. ஆகவே இந்த உடலை நாங்கள் பேணி பாதுகாத்து செய்ய வேண்டும் என்று திருமூலர் உரக்க கூவுகின்றார் தன்னுடைய பாடலில். உடலை கோவிலாக வைத்து நாங்கள் அதை பேண வேண்டும் என்று என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். அதை நாங்கள் முழுமையாக கடைபிடிப்பதில்லை. அதனால் தான் எங்களுடைய உடலுக்கு நோய்கள் துன்பங்கள் எல்லாம் வந்து போகின்றன. நோய்கள் வராதிருப்பது என்பது சாத்தியம் இல்லை என்பதில்லை, அது நிச்சயமாக வரத்தான் போகின்றது. இந்த உடலில் இருக்கும் போது அதற்கொரு காலம் உண்டு, நியதி உண்டு. அந்த கொள்கையின்படிதான் இந்த உடல் இறைவனால் எங்களுக்கு தடப்பட்டிருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் இருப்பினும் இந்த உடல் இருக்கும் வரைக்கும் தான் எங்களுடைய பயிற்சிகளை நாங்கள் செய்து வினைகளை அறுக்கலாம். ஆனால் நாங்கள் சிலர் யோசிக்கின்றோம், இந்த உடலை அறுத்து விட்டோம் என்றால் எல்லாம் முடிந்து விட்டதுதானே, இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று. அது சரியான சிந்தனை அல்ல. இந்த உடலை அறுப்பது முக்கியமல்ல, நாங்கள் கொண்டிருந்த வினைகளை அறுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த வினைகளை உடல் அறுப்பதால் அதை முடித்து விட முடியாது. உடல் என்பது ஒரு கூடு, அது எங்களுடைய ஐந்துரை பயிற்சியில் வெளியுரை. அதை எந்த நேரமும் நாங்கள் உதரக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அந்த நிலையில் சென்று கொண்டிருந்தால்தான் எங்களுடைய பயிற்சி நன்றாக அமையும். ஏனென்றால் அது கடவுளால் கால தத்துவத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது, அதை ஒருவரும் நிற்பாட்ட முடியாது. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? இந்த உடலில் இருந்தால்தான் நாங்கள் செயல் செய்ய முடியும், ஆன்மாக்கள் செயலாற்ற முடியும். அந்த செயலாற்ற முடியும் போதுதான் எங்களுடைய வினைகளை அறுக்கலாம், வினைகளை முடிக்கலாம். அதற்காகத்தான் இந்த உடல் இறைவனால் தரப்பட்டதே தவிர மற்றைய விடயங்களுக்காக இல்லை. மற்றைய விடயங்களையும் இந்த உடலில்தான் செய்ய வேண்டும், அதுவும் உண்மைதான். ஏனென்றால் மற்றைய விடயங்களை செய்வதுதான் செயலாற்றுவது. அது ஒவ்வொருவருடைய வினை பக்குவத்துக்கேற்ற மாதிரி மற்றைய விடயங்கள் எல்லாம் இந்த உடலினால் செய்யப்படும் விடயங்கள் எல்லாம் என்பது முதலே அந்த வினைகளில் இருந்து வந்தவை. அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது கூட இறைவனின் இயக்கம்தான். எல்லாமே இறைவனின் இயக்கம் என்பதை முதல் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்வது கஷ்டம். இருப்பினும் துன்பங்கள் வரும்போதுதான் இறைவனின் விஷயம் என்று உணர்கின்றோமே தவிர, இன்பங்கள் நடக்கும் போது அதை உணர்வதில்லை. அது சாதாரண மனித வாழ்க்கையில் உண்டு. இருப்பினும் இந்த உடலை தந்தது அந்த வினைகளுக்குரிய செயல்களை செய்வதற்கு மாத்திரம் அல்ல, எங்களுடைய சாதனையை இந்த உடலை வைத்துத்தான் நாங்கள் செய்யலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த சாதனையை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த உடல் தேவை. ஆகவே இந்த உடலில் இருந்து அந்த சாதனையை செய்ய வேண்டும். அந்த சாதனை நேரத்தை நாங்கள் வீணடிக்க கூடாது. ஒவ்வொரு உடலும் நாங்கள் எடுத்து பயணிக்கும் போது முடிந்த அளவு அந்த சாதனையை நாங்கள் செய்யக்கூடிய அளவு நேரம் செய்வது சாலச் சிறந்தது இந்த உடம்பில். ஆகவே இந்த உடம்பு என்பது முக்கியமானது. அதாவது இன்சான் உடம்பு, அதற்குள் இருக்கும் இந்த ஐந்து உறைகளும் முக்கியமானது. ஆதலால் தான் ஒரு பாடலில் கூட சொல்லப்படுகின்றது, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் இறைவன் என்று பாடப்படுகின்றது. அது அந்த பாடலை எல்லோரும் சினிமாவிலாவது கேட்டிருப்பீர்கள். அந்த தத்துவ பாடல் கண்ணதாசனுடையது. இந்த எட்டடுக்கு மாளிகை தான் இது இன்சான் உடம்பு. அதில் ஏற்றி வைத்த விளக்கு ஆன்மா, அதை ஏற்றி வைத்தவன் இறைவன். ஆகவே இந்த உடலை நாங்கள் தேவையானவற்றிற்கு உலகியலுக்கு மாத்திரம் பாவிப்பது மாத்திரமல்ல, இந்த உடல் எங்களுடைய சாதனைக்கும் இன்றியமையாதது. ஆகவே அந்த உடலை நாங்கள் அந்த சாதனைக்கும் எல்லா சாதகர்களும் முடிந்தளவு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த அன்பருடைய கேள்வியிலிருந்து அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவோம். எல்லோருக்குமாக என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன், இது எல்லோருக்கும் பொருந்தும். ஏனென்றால் நாங்கள் அந்த உயர்நிலையை இன்னும் ஒருவருமே அடையவில்லை, அதை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஆகவே எல்லோரும் இதை மீண்டும் ஒரு முறை விழிப்புணர்வுக்கு எடுத்துக்கொள்வோம். அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. அதாவது, ஐயா, இந்த சிற்றின்பம் பேரின்பம் என்று பேசியிருக்கின்றோம். இந்த உலகியல் இன்பத்தைத்தான் சிற்றின்பம் என்கின்றோம். பேரின்பம் என்பது இறை இன்பம், அதுவும் ஓரளவு தெரிகின்றது. ஆனால் இந்த சிற்றின்பங்கள் பல இருக்கின்றன. பேரின்பமாக இறை இன்பம் ஒன்றே ஒன்றுதான். ஆகவே இந்த சிற்றின்பத்திலிருந்து அந்த பேரின்பத்துக்கு போக வேண்டும் என்பதும் தெரிகின்றது. இந்த சிற்றின்பத்துக்குள் நாங்கள் எப்படி சிக்கப்பட்டிருக்கின்றோம், அதிலிருந்து எவ்வாறு விலத்தலாம் என்று ஒரு ஆரம்ப நிலை கேள்வி ஒன்றை ஒரு ஆரம்ப சாதகர் கேட்டிருக்கின்றார். இதற்கு முறைகள் அல்ல, சிற்றின்பத்தில் இருந்து எப்படி விலத்தலாம் என்று. இதற்கு முதல் வந்த கேள்வியிலும் அதற்குரிய சில பதில்களை கண்டோம். சிற்றின்பத்தில் இருந்து விலத்த வேண்டும் என்றால் நாங்கள் சிறிது சிறிதாக உலகப் பொருட்களிலிருந்து பற்றிலிருந்து சிறிது சிறிதாக பற்றற்று போக வேண்டும். அது எந்தவித பொருட்களாகவும் இருக்கலாம், மாயையினால் உருவாக்கப்பட்ட பொருட்கள். ஆகவே முதலாவதாக இந்த சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் இடையில் இருக்கும் விடயத்தை நாங்கள் சிற்றின்பத்தில் இருந்து எப்படி விலத்தி பேரின்பத்திற்கு போகலாம் என்றால் ஒரு சுருக்கமான சொல்லினால் சாதனை மூலம் செல்லலாம் என்பது ஒரு சுருக்க ஒரு ஒரு பொதுவான ஒரு சொல்லு, அது உண்மையான சொல்லும் கூட. ஆனால் நீங்கள் சில சில விடயங்களை முக்கியமாக உங்களுடைய மனதில் சிறிது சிறிதாக பதித்து கொண்டு வரும்போது இதில் நீங்கள் முன்னேறுவது கொஞ்சம் துரிதமாக இருக்கும். அதாவது இந்த சிற்றின்பம் என்று பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த படைப்பினால் செய்யப்பட்ட எந்த பொருளாலும் நீங்கள் அதில் விருப்பு வைப்பீர்களாக இருந்தால் அல்லது இன்னொரு சொல்லி சொல்லலாம் ஈர்க்கப்படுவீர்களாக இருந்தால் நீங்கள் சிற்றின்பத்தில் இருக்கின்றீர்கள் என்பது உண்மை. ஆனால் அதிலிருந்து விலத்துவதற்குரிய முறை அந்த படைத்த பொருளை யார் படைத்தான் என்றொரு கேள்வியை எழுப்பினீர்கள் என்றால் அந்த சிற்றின்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். படைத்த பொருட்களில் விருப்பை வைக்காது படைத்தவனில் விருப்பை வைத்தோம் என்றால் நாங்கள் அதிலிருந்து விலகி செல்லலாம். அதே போல இந்த படைத்த பொருட்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம், அனுபவிக்கத்தான் வேண்டும், வினைகளை ஆற்றுவதற்கு செயலாற்றத்தான் வேண்டும். ஆனால் அந்த படைத்த பொருட்களை அனுபவிப்பதோடு மட்டும் நின்று விடாது, படைத்தவனையும் அனுபவிக்க வேண்டும். மீண்டும் இங்கு இறைவன் தான் வருகின்றான். ஆகவே அவனையும் நாங்கள் அனுபவிக்க பழகிவிட்டோம் என்றால் சிறிது சிறிதாக அது எங்களுடைய சாதனை மூலமாகத்தான் இருக்கும், கூடுதலாக அதில் நாங்கள் வெற்றி பெறலாம். அதே போல நாங்கள் புறத்தில் செய்பவற்றை குறைத்து அகத்தில் வாழ பழகினோம் என்றால் அதுவும் ஒரு முறை நீங்கள் சிற்றின்பத்தில் இருந்து விலத்தி பேரின்பத்தை நோக்கி செல்லலாம். ஏனென்றால் புறத்தில் கிடைப்பவை எல்லாம் உங்களுக்கு சிற்றின்பமாகத்தான் இருக்கும், அகத்தில் கிடைப்பது நிச்சயமாக பேரின்பமாக இருக்கும் என்பதால் அந்த முறையில் கூட நீங்கள் செல்லலாம். அதைவிட எங்களுடைய உடலோடு மனதை நெடுகவும் தொடர்பு படுத்தி பார்க்காமல் மனதை உயிரோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் போது அந்த நிலையிலிருந்து சற்று சற்றாக விடுபடலாம் என்று சைவ சித்தாந்தம் பல யுக்திகளை மறைமுகமாக வெவ்வேறு இடங்களில் சொல்லி வருகின்றது. அதாவது நாங்கள் உடலை மையமாக வைத்து எந்த ஒரு விடயத்தையும் செய்யாது நினைக்காது முக்கரணங்களால் உயிரோடு வைத்து செய்வோமாக இருந்தால் அங்கு உண்மை நிலை புறக்கும். அந்த உண்மை நிலையில் எங்களுடைய சாதனை முன்னேறும், அதிலிருந்து நாங்கள் பேரின்பத்தை ஆனந்தத்தை நோக்கி செல்லலாம் என்று சைவ சித்தாந்தன் சொல்கின்றது. மற்றது இந்த இன்பங்கள் முழுக்க இன்பங்களில் சிற்றின்பங்களில் ஊறியிருப்பதால் தான் எங்களுக்கு துன்பம் விளைகின்றது, அது பேரின்பத்தை நாட விடுவதில்லை, இன்பம் 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 என்று அலைந்து திரிவதால் தான் நாங்கள் இந்த சுழற்சிக்குள்ளேயே இருக்கின்றோம். ஆகவே இந்த சிற்றின்பத்தை குறைப்பதற்குரிய வழிகளைத்தான் பார்க்கின்றோம். அதை குறைக்கும் போது வரும் துன்பங்களை சந்தோஷமாக எடுத்து அதை அனுபவித்தோம் என்றால் அதில்தான் எங்களுக்கு அனுபவம் கிடைத்து நாங்கள் பேரின்பத்தை அடையலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதுதான் சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. துன்பம் கிடைப்பதெல்லாம் அனுபவத்திற்காக, அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் நிச்சயமாக விரைவாக இந்த நிலையை அடையலாம், ஆனந்த நிலைக்கு செல்லலாம் என்பது இன்னொரு கருத்து சைவ சித்தாந்தத்தில். இறுதியான கருத்து, பல கருத்துக்களை அருளாளர்கள் சொல்கின்றார்கள், ஆனால் சைவ சித்தாந்தத்தில் படித்த சிலவற்றைத்தான் இங்கு உங்களுக்கு வருபவற்றை சொல்கின்றேன். இறைவனை எங்கோ இருக்கிறான் என்று தேடினால் அது சிற்றின்பமாக முடிந்துவிடும். எங்களுக்குள்ளேயே இருக்கின்றான் என்பதை உணர்ந்தோம் என்றால் அது பேரின்பமாகிவிடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த இன்சான் உடம்பாக இருக்கலாம், சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையாக இருக்கலாம், இறைவன் எங்களுடன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து விட்டோம் என்றால் பேச்சளவில் இல்லாமல் இந்த இறைவனை வெளியே எங்கேயோ தேடிக்கொண்டு செல்லாது, எங்களின் உள்ளேயே இறைவனை தேடினால் இந்த சிற்றின்பத்திலிருந்து சிறிது சிறிதாக விரைவாக வெளிப்பட்டு பேரின்பத்தை நாடலாம் என்று சில சைவ சித்தாந்த கருத்துக்களில் படித்த சில விடயங்களை இன்றைய இந்த அன்பருடைய கேள்விக்கு பதிலாக கொடுக்கின்றேன். ஆகவே இன்று இந்த மூன்று கேள்விகளும் தான் வந்தது. இந்த மூன்று கேள்விகளுக்கும் முடிந்த அளவு விடை கண்டிருக்கின்றோம். மீண்டும் எல்லா சாதகர்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு அனுப்புங்கள். நாங்கள் அந்த கேள்விகள் மூலமாக இந்த விடயங்களை அலசி ஆராய்வோம் சனிக்கிழமைகளில். அதையும் நேரத்திற்கு அனுப்பினால் இன்னும் நன்றாக இருக்கும். ஆகவே இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்று பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் விடை கண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நன்றி சொல்லி கார்த்திகேயன் ஐயா இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம்.
இன்றைய சத்சங்கம் கேள்வி பலர்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. இன்றைய சத்சங்க கேள்விகளுக்கு சிறந்த பதில்கள் கிடைக்கப்பட்டது. எல்லா சாதகர்களுக்கும் சிறந்த நிறுத்தலாக அமைந்திருந்தது. அதில் முதலாவது அன்பருடைய கேள்வி அன்பு தொங்கு பற்றியது. எனவே நாங்கள் அன்பும் தொண்டும் செய்யும் போதுதான் உணர்வு நிலையில் உணர்வதாம் என்ற முக்கிய அவருடைய கேள்வியை குறித்தது. எனவே அன்பும் தொண்டும் முக்கர்ணங்களுடன் சேர்ந்து ஆத்மார்த்தமாக செய்யும் போது கிடைக்கும் அளப்பரிய நன்மைகளை பற்றிய தெளிவு இன்றைய சத்சங்கங்களில் கிடைத்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்தது இரண்டாவது அன்பருடைய கேள்வியும் ஐந்து உடற்பயிற்சிகளும் பற்றியதும். அதற்கும் ஐந்து உடற்பயிற்சிகளையும் முக்கர்ணங்களுடன் செய்யும் போது ஏற்படும் உணர்வுகள் பற்றிய சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டவை எல்லோருக்கும் சிறந்த முயற்சியாக அமைந்தது. அது ஒரு விழிப்புணர்வாக நினைவும் கூறலாம். இறுதியாக மூன்றாவது கேள்வி சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம் பேரின்பத்திற்கு ஏற்கனவே பல தடவைகள் விளக்கங்கள் கூறியிருந்தாலும் இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட கருத்துகள் மிகவும் சிறப்பாக மீண்டவும் மாற்ற செய்வதற்கு மிகவும் ஏதுவாக இருந்தது. அவற்றில் பலவிதமான விளக்கங்கள் தரப்பட்டாலும் அதில் முக்கியமாக புறத்தில் புறத்தில் கிடைப்பதில் இருந்து விலகி அகத்தில் கிடைப்பதில் நாம் வாழப்பட வேண்டும் என்பதற்கு முக்கியமான விளக்கங்கள் தரப்பட்டது. மற்றவர்கள் சிற்றின்பத்தை குறைப்பதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரம்பொருள் தங்களுடன் தான் இருக்கின்றார் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் சுதந்திர பலன் கிடைத்தது. எனவே இன்றைய சத்சங்கத்திலிருந்து மூன்று கேள்விகளுக்கும் எங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்களும் கூடிய விளக்கங்களும் கிடைக்க பெற்றது மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பத்ராஜி நமவோம் ஓம் சிவாஜி நமவோம்.
நன்றி நன்றி இறைவனையா, அதை மிகவும் அருமையாக முடிந்த அளவு தொகுத்து கொடுத்தீர்கள். மீண்டும் அது மீட்டலுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு அதை கேட்டல் மூலமாக என்று சத்சங்கத்தில் நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய மேலதிக கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.
வழக்கம் போல இன்றைய சத்சங்கமும் நல்ல சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு அன்பு தொண்டு என்ற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இந்த அன்பு தொண்டு என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சைவ சித்தாந்தத்துல ரொம்ப சிறப்பாக அன்பும் தொண்டு இல்லைன்னா அருள் நமக்கு செயல்படாது, அருளை பத்தியே தெரியாது. அடிக்கடி அடிக்கடி சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க இந்த அன்பும் தொண்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அன்பும் தொண்டு வந்துருச்சுன்னா பக்தியில எல்லாம் வந்துடும், அருளும் அதனால ஏற்படும். இந்த அன்பும் தொண்டு எதுல இருக்கணும்னு சொன்னாங்கன்னா ஆன்மீக லைன்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதான் பதி பசுன்னு சொல்றாங்க, பதி தொண்டு பசு தொண்டுன்னு சொல்றாங்க. அதனால பதி பசு தொண்டு செய்யக்கூடாதுன்றது, பசு தொண்டு இருந்தாலும் பதி தொண்டு என்றது சிறப்பாக இருக்கணும். பதித்தொண்டு செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பண்டல் மண்டலும் தேவையில்லை. உங்களுடைய அன்புதான் முக்கியமானது, உங்களுடைய தொண்டுதான் முக்கியமானது. நீங்க பசுல பார்த்து பாத்தீங்கன்னா பணங்காசி தேவைப்படும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நீங்க செய்யக்குள்ள அருளா மாறிடும். அருளா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை தொண்டுமே வந்து சிறப்பாக அமைச்சிடும். இதுக்கு நாம கிரியாபாபாகி யோகா சங்கமும் ஒரு எடுத்துக்காட்டை தான் வளர்ந்து. என்னுடைய சின்ன ஒரு தொண்டு கூட இன்னைக்கு பெரிய அளவில் அது பாபாஜி ஆக்கி காட்டுறாருன்னு சொன்னா அந்த அன்பு தொண்டு தான். அன்பும் தொண்டும் சேர்ந்தது அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி காட்டுறாரு. அது எல்லாருக்கும் நடக்கும் சொல்றாரு. அவர் சைவ சித்தாந்தம் சொல்றாங்க, எல்லாரும் நீங்க அனுபவிச்சு செய்யக்குள்ள எல்லாருக்கும் நடக்கும். அந்த வகையில நாம எல்லாரும் நல்ல அன்பை செலுத்தி தொண்டுல சிறப்பா இருந்து சைவ சித்தாந்த கருத்துக்களை நல்லா உள்வாங்கி வாழ்க்கை நெறியில கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு துன்பங்கள் நீங்குவது நல்லா நம்ம அறியலாம். அது நிச்சயம், அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடாது யாருக்குமே. சைவ ஏன்னா நல்ல ஒரு ரெண்டு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, பயிற்சியும் கிடைச்சிருக்கு, அனுபவம் கிடைச்சிருக்கு. அனுபவம் கிடைக்கிறதுக்குத்தான் சைவ சித்தாந்த கருத்துக்கள். பயிற்சி சூட்சமா செய்யக்கூடியது, உயிரில் நின்று செய்யக்கூடியது. அந்த வகையில நமக்கு எல்லா விஷயங்களும் பாபாஜி சிறப்பாக கொடுத்துட்டு வராது. அதை நல்ல முறையில நம்ம அனுபவிக்கணும். நிறைய கேள்வி பதிலை கொடுத்து கேட்டு சைவ சித்தாந்தத்தை தெளிவாக தெரிஞ்சு கிரியா பயிற்சியை நீங்க செய்யக்குள்ள பல அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, அதை அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சொற்களை சொல்லும் போது அதில் மிகவும் உயிர்ப்பு சக்தி உண்டு என்பதை அறிகின்றேன், உணர்கின்றேன். ஆகவே அது மிகவும் அருமையான விடயங்களை கார்த்திகேயன் ஐயா வளமை போல் சொல்வது போல இன்றும் சொன்னதில் மிக நுணுக்கமாக எல்லோரும் கவனிக்க வேண்டியது, அந்த உணர்வு நிலையை எடுத்து சொல்லும் போது அதில் பல நூறுக்கு நூறு உண்மைகளே உண்டு. அதில் வேறு ஒரு விதமான தப்பு கணக்குகளும் இராது. ஏனென்றால் அதை அந்த நிலையை நாங்கள் எங்களுக்கே உருவாக்க வேண்டும் என்பதுதான் இங்கு அதன் கருத்து. அதே போல் இன்னொரு விடயத்தையும் கார்த்திகேயன் ஐயா சொன்னதில் நாங்கள் எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த பசுத்தொண்டு பதித்தொண்டு என்று இரண்டாக பிரித்தார் அந்த தொண்டை. அது மிகவும் முக்கியம் என்றால் சிலரில் எங்களில் சிலர் யோசிக்கின்றோம், தொண்டென்று சொன்னால் அது பணத்தோடு சம்பந்தமானது, அல்லது பணம் இருந்தால் தான் அதை செய்யலாம், எங்களுடைய பிற்காலத்தில் அதை செய்வோம், அல்லது எங்களுக்கு சம்பளம் நல்லாக கிடைக்கும் போது அதில் ஒரு பங்கை தொண்டுக்கு செய்வோம் என்றுதான் யோசிக்கின்றோமே தவிர அதை பதி நிலையில் நினைத்து பார்ப்பதில்லை. அது அறிவு திறன்தான் அதற்குரிய விளக்கமே தவிர வேறொன்றும் அல்ல. இருப்பினும் அதை உணர்ந்தவர்கள் அதன் இன்றைய சாதகர் கேட்ட கேள்வி உணர்வு பூர்வமாக வந்த கேள்வி, கார்த்திகேயன் ஐயா அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய உணர்வு பூர்வமான நிலை அதில் அடைந்த நிலை. ஆகவே அதற்றை கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு விடயத்தை இன்று எல்லா சாதகர்களுக்கும் இந்த சத்சங்கம் மூலம் சொல்லி இருக்கின்றார். என்னென்றால் தொண்டில் பசு தொண்டுதான் உங்களுக்கு வசதியில்லை செய்ய முடியா என்ற முடியவில்லை என்றாலும் எங்களுடைய சாதனையால் நாங்கள் பதியுடன் தொடர்பில் இருந்து கொண்டு பதித்தொண்டு செய்தோம் என்றால் அதற்கு ஒரு விதமான பொருள் செலவுமே இல்லை. உங்களுடைய சாதனையை பெருக்கி பதித்தொண்டு செய்யலாம். அது பலவிதமான பதித்தொண்டுகள் இருக்கின்றது. அது உங்களுடைய சாதனையில் போய்கொண்டிருக்கும் போது நீங்கள் கோயில்களில் செய்யலாம், அங்கு செய்யலாம், இங்கு செய்யலாம், ஒரு பொருளும் இடை போடாது உங்களுடைய உடலினாலும் உங்களுடைய மனதினாலும் முக்கரணங்களால் அந்த தொண்டு செய்யப்படலாம் என்பது அவருடைய கருத்து. ஆகவே நேரத்தை தாழ்த்தாது நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு விதமாக இந்த தொண்டுக்குள் குதிக்க வேண்டும். செய்யாதவர்களும் குதிக்க வேண்டும், செய்து கொண்டிருப்பவர்களும் இன்னும் பெருக்க வேண்டும் என்பதே இன்றைய சைவ சித்தையான் சத்சங்கத்தின் சுருக்கம். அதை மிகவும் அருமையாக எடுத்துரைத்த இறுதியில் அந்த நன்றி எல்லாம் பாபாஜி பரம்பொருளுக்குத்தான். அவர்களுடைய உதவியினால்தான் இந்த சொற்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய சாதகர்களுடைய வாயிலிருந்தோ பேச்சிலிருந்தோ வருகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒருவருமே இதற்கு காரணகர்த்தா இல்லை. எல்லாம் இயக்குவது மேலிருந்து நடக்கின்றது. அது சத்குருவாக இருக்கலாம், பரம்பொருளாக இருக்கலாம். இருவருக்கும் நன்றி சொல்கின்றோம். இன்றைய சத்சங்கத்தில் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண பாபாஜியுடன் உடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபா ஜி நம ஓம் ஓம் சிவாய நம.